உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் முனைவர் சவிதா. தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். நமது இன்றைய தலைப்பு மாடி தோட்டத்தில் காய்கறி சாகுபடி. காய்கறிகள் நமது அன்றாட உணவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. காய்கறிகள் உணவிற்கு சுவை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் நமக்கு அதிக அளவு ஊட்டச்சத்துக்களையும் கொண்டுள்ளது. இப்பொழுது நாம் எல்லோரும் காய்கறிகளை வெளியிலிருந்து வாங்கி உட்கொள்கிறோம். ஆனால் இப்பொழுது நாள்தோறும் பெருகி வரும் மக்கள் தொகை, நகரமயமாக்கல் மற்றும் தொழிற்சாலைகளின் பெருக்கம் போன்றவற்றின் காரணமாக சாகுபடி செய்யப்படும் பரப்பளவு நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறது. அனைவருக்கும் காய்கறி தோட்டங்களை தங்கள் வீட்டிலேயே அமைப்பதற்கு போதுமான இடம் இல்லை. எனவேதான் இப்பொழுது இந்த வீட்டு தோட்டம் அமைக்கும் முறை பிரசித்தி பெற்று வருகிறது. குறிப்பாக மாடிகளில் தோட்டம் அமைப்பது தனிப்பட்ட ஒரு கலையாகும். இந்த தலைப்பில் நாம் மாடி தோட்டம் எப்படி அமைப்பது என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் மாடி தோட்டம் என்றால் என்ன? மாடி தோட்டம் என்பது நமது வீட்டின் மாடியில் நமது அன்றாட தேவையை பூர்த்தி செய்ய காய்கறிகள், பழங்கள், இல்லை மலர்ச்செடிகள் அல்லது மூலிகை பயிர்கள் இவர்களை பயிரிடுவதே ஆகும். இப்பொழுது மாடி தோட்டத்தை அமைப்பதனால் வரும் நன்மை, அதிலும் முக்கியமாக நம் காய்கறிகளை மாடி தோட்டத்தினால் அமைப்பதனால் நம்மளுக்கு என்ன நன்மை ஏற்படுகிறது என்றால், நம் ஆண்டு முழுவதும் நம்மளுக்கு தேவையான காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்து கொள்ளலாம். முக்கியமாக நாம் உற்பத்தி செய்யும் போது எந்த ஒரு பூச்சி மருந்தோ இல்லை நோய்க்கான மருந்தோ எதையுமே வந்து அடிக்காமல் வந்த ஒரு நல்ல சத்துமிக்க காய்கறிகளை நாமே உற்பத்தி செய்து கொள்கிறோம். அடுத்தது வீட்டில் மாடித்தோட்டம் அமைப்பதனால் நாம் காய்கறி வாங்கும் செலவு குறைகிறது. அடுத்து வீட்டில் காய்கறி தோட்டம் மாடித்தோட்டத்தில் அமைப்பதனால் வீட்டில் உள்ள அனைவருக்கும் இது ஒரு நல்ல பொழுதுபோக்காக அமையும். அடுத்த நன்மை, நமது வீட்டின் எழிலை இந்த காய்கறி தோட்டம் அமைப்பது கூட்டுகிறது. இதற்கு முதலில் மாடி தோட்டம் அமைப்பதற்கு நம்மளுக்கு தேவையான முக்கியமான சில விஷயங்களை முதலில் சரி செய்து கொண்டே நாம் மாடி தோட்டத்தை அமைக்க வேண்டும். முதலில் மாடி தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் வீட்டில் மாடியினுடைய அளவு 60-100 மீட்டர் ஸ்கொயர் என்ற அளவிலாவது, குறைந்தபட்சம் 60-100 மீட்டர் ஸ்கொயர் என்ற அளவில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் காய்கறி பயிர், ஒரு குடும்பத்தில் 4 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு தேவையான காய்கறி பயிரை ஒரு 60-100 மீட்டர் ஸ்கொயர் அளவிலிருந்து நாம் எடுக்க முடியும். அடுத்தது நம் மாடியில் அமைப்பதற்கு சில பேர் அந்த பில்டிங் வந்துட்டு வேஸ்ட் ஆகுது என்றால் வந்துட்டு ஒரு வாட்டர் ப்ரூஃப் பெயிண்டை வந்து மாடியின் தரைப்பகுதியில் நாம் அடித்து கொள்ளலாம். அதனால் கட்டிடம் சேதமாகாமல் இருக்கும். அடுத்தது இப்போ மாடியை சரி செய்த பின்பு அடுத்து நாம் செய்ய வேண்டியது காய்கறிகள் அமைப்பதற்கு தேவையான கொள்கலன்களை நாம் சரிபார்ப்பது. கொள்கலன்கள் என்றால் இப்பொழுது குரோயிங் பேக்ஸ் என்ற ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய தோட்டம் அமைப்பதற்கான ஒரு தொட்டி. மாடித்தோட்டம் பல்வேறு கோணங்களில் இருந்து பார்க்கப்படுகிறது. அது நம்மளுக்கு எது வசதியோ இல்லையா, இது ஒரு பொழுதுபோக்கான ஒரு கலையாகும். அதனால் நம்ம வசதிக்கு ஏற்றவாறு நாம் மாடித்தோட்டத்தை அமைத்துக் கொள்ளலாம். கொள்கலன்கள் மண்ணில் செய்த தொட்டியாகவும் இருக்கலாம், அல்லது நாரிழைகளால் செய்யப்பட்ட தொட்டியாகவும் இருக்கலாம், இல்லை நாம் க்ரோ பேக்ஸ் என்று சொல்லக்கூடிய பயிர் வளர்ப்பு பைகளை கொண்டும் இந்த மாடித்தோட்டத்திற்கு தேவையான தொட்டிகளையாக உபயோகப்படுத்தலாம். அதுவும் இல்லை என்றால் நம்ம வீட்டில் தேவையில்லாத மரப்பெட்டிகள் ஏதாவது இருந்தால் அதையும் நாம் மாடித்தோட்டத்திற்கு பயன்படுத்தலாம். அல்லது மரப்பெட்டிகளால் செய்யப்பட்ட அட்டைகள், இல்லை என்றால் சில தடிமனான பாலித்தீன் தாள்கள், இவைகளை கொண்டும் நாம் மாடி தோட்டத்திற்கு தேவையான கொள்கலன்களை தயார் செய்து கொள்ளலாம். கொள்கலன்களின் அளவு நாம் தேர்வு செய்யும் செடியின் வளரும் தன்மையை பொறுத்ததாகும். இப்பொழுது உதாரணத்திற்கு மாடி தோட்டத்தில் நாம் காய்கறியாக தக்காளி, மிளகாய் இந்த மாதிரி நிறைய காய்கறிகள் பயிர் செய்யலாம். அந்த பயிரின் அளவை பொறுத்து, அதாவது அந்த பயிர் வேர் வளர்ச்சி எவ்வளவு உடையதாக இருக்கும், இல்லை அந்த செடியினுடைய உயரம் எவ்வளவு வளரும், இதை பொறுத்து நாம் கொள்கலன்களின் விட்டத்தை தேர்வு செய்யலாம். உதாரணத்திற்கு இப்போ தக்காளி சாகுபடி குட்டை ரக தக்காளியாக இருந்தால் அந்த மாடித்தோட்டத்தின் கொள்கலனுடைய அளவு வந்து 20-22 அளவு விட்டம் உடையதாக இருக்க வேண்டும். இதே மாதிரி கீரைகளுக்கு இதைவிட சிறிதாக விட்டம் இருக்கிற மாதிரியான கொள்கலன்களை பயன்படுத்தலாம். அடுத்து கொள்கலன்களை தயார் செய்த பிறகு நாம் தேட வேண்டியது நடவு கலவை, அதாவது மீடியா என்று சொல்லக்கூடிய ஊடகம். இந்த ஊடகங்களும் நாம் சாதாரணமாக மணல், மயில மக்கிய துளு உரம், இல்லது மக்கிய மண்புழு உரம் இவற்றை பயன்படுத்தலாம். இது இல்லாமல் வெர்மிகுலைட், பெர்லைட் போன்ற உரங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த உரங்களை விட நான் முதலில் சொன்ன உரமாகிய மண் மக்கிய தொழு உரம் மற்றும் மண்புழு உரம், இது நம்மளுக்கு எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது. இந்த மண் உள்ள கலவை இல்லாத கலவைகளை விட பல மடங்கு நீர் சேமிக்கும் திறன் உள்ளது. உதாரணமாக மண்புழு உரம் அதனுடைய அளவை விட அதனுடைய கார அமிலத்தன்மை 7-8.5% இருக்கும். இது வந்து தண்ணீரை நிறைய சேமிக்கக்கூடிய ஒரு மண்புழு உரமாகும். இந்த தொழு உரம், மண் மற்றும் மக்கிய மண்புழு உரம் இவற்றை கொண்டு நாம் நடவு கலவையை தயார் செய்யலாம். அடுத்து நடவு கலவையை தயார் செய்த பின்பு அதை எப்படி வைப்பது? மாடி தோட்டத்தில் வைக்கும் முறை 3-3 தொட்டிகளாக நாம் அடுக்க வேண்டும். 3-3 தொட்டிகளாக, இப்ப தக்காளி 3 வரிசை 3 தொட்டிகள் அடுக்க வேண்டும். அதே மாதிரி அடுத்ததாக நாம் மிளகாய் தேர்வு செய்தோமானால் அதையும் 3 வரிசை 3 தொட்டிகளில் அமைக்க வேண்டும். அதை நடும் போதும் 3 விதமாக நட வேண்டும். முதலில் முதல் வரிசையை நட்ட பின்பு அடுத்து முதல் வரிசை பூ எடுக்கும் பொழுது 2வது வரிசை தக்காளி செடிகளை நட வேண்டும். அடுத்து 2வது வரிசை பூ எடுக்கும் போது 3வது வரிசை தக்காளி செடிகளை நட வேண்டும். இந்த மாதிரியான முறைகளை பின்பற்றினால் நம்மளுக்கு வந்து அந்த வீட்டிற்கு தேவையான காய்கறிகள் எல்லா வருடந்தோறும் கிடைக்கப்பெறும். முதல் வரிசை தக்காளி அறுவடையாகும் போது 2வது வரிசை பூ எடுக்கும் நிலைமையில் இருக்கும், 3வது வரிசையில் அது நட்ட பருவமாக இருக்கும். இப்படி செய்யும் போது 3 வரிசைகளிலிருந்தும் நாம் வருடம் முழுவதும் காய்கறிகளை எடுக்கலாம். இந்த வரிசை முறையை தான் நாம் மாடித்தோட்டம் அமைக்கும் போது நடவு முறையில் பின்பற்ற வேண்டும். அடுத்து மாடித்தோட்டம் அமைக்கும் போது மாடியின் ஓரங்களில் முருங்கை, கருவேப்பிலை இவையெல்லாம் ஆண்டு பயிர்கள், இவைகளை பயிரிடலாம். மாடியின் நடுப்பகுதியில் தக்காளி, கீரை, மிளகாய், கத்தரி, வெண்டை இந்த மாதிரியான 3 மாத பயிர் இல்லை 4 மாத பயிர் இவர்களை பயன்படுத்தலாம். ஓரப்பகுதிகளில் முருங்கை, கருவேப்பிலை இந்த பயிர்களை பயன்படுத்தலாம். அப்புறம் மாடியை சுற்றி நாம் ஒரு கொடி வகை காய்கறி பயிர்கள், பந்தல் போன்ற முறைகளை அமைத்து கொடி வகை காய்கறி பயிர்கள் ஆகிய பாகற்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி பயிர்களை வந்து நாம் பயன்படுத்தலாம். அதே மாதிரி வெயில் அதிகமாக இருந்தால் மாடிகளில் எந்த பகுதியில் வெயில் அதிகமாக இருக்கிறோமோ அதற்கு நம்மளுக்கு செயற்கையான ஏதாவது ஒரு ஷேட் நட் போன்றவைகளை உபயோகப்படுத்தலாம். நிழலான பகுதிகளில் எதுவும் தேவையில்லை. வெயில் அதிகமான பகுதிகளில் நிழல் வளைக்குடில் என்று சொல்லக்கூடிய ஷேட் நட் பகுதிகளை நாம் உருவாக்கி கொள்ளலாம். அதன் பின்பு கொடிவகை பயிர்கள் வளரும் போது அதற்கு தேவையான உரங்களை பயிரிடலாம். நாம் இயற்கையான உரங்களையே வந்துட்டு பயிர்களுக்கு இடலாம். அதில் இயற்கையான உரங்கள் என்று சொன்னால் இப்போ பூச்சி நோய் மருந்து இவையெல்லாம் தாக்கினால் நாம் மருந்துகள் இடாமல் இயற்கையான உரங்களாகிய ஏதாவது நீம் ஆயில் என்று சொல்லக்கூடிய வேப்ப எண்ணெய் கலவையை, செடிகளுக்கென்று உபயோகப்படுத்தக்கூடிய வேப்ப எண்ணெய் கலவைகள் கடைகளிலிருந்து வாங்கி அல்லது நாமே அதை தயார் செய்து நாம் செடிகளுக்கு இடலாம். அது இல்லாமல் வேறு ஏதாவது இயற்கையான உரங்கள், பஞ்சகாவியா, இந்த தசகாவியா இந்த மாதிரியான உரங்களையும் நாம் பூச்சி நோய்களுக்கு பயன்படுத்தலாம். இதுவும் இல்லாமல் இன்னும் வீட்டிலேயே நாம் சொல்லக்கூடிய முறை என்றால் வெங்காய சாற்றினை உபயோகப்படுத்தலாம். வெங்காய சாற்றினை தட்டி அதிலிருந்து சார் எடுத்து அதை நம் தண்ணீரில் கலக்கி அதனை வெங்காய சாற்றினை இடலாம். இதனால் நாம் ரசாயன உரங்கள் பக்கம் போகாமல் நமது மாடி தோட்டத்தில் நமக்கு தேவையான நல்ல தரமான காய்கறிகளை உற்பத்தி செய்ய முடியும். மேலும் ஒரு மாடித்தோட்டம் இடுவதற்கு 60-100 மீட்டர் ஸ்கொயர் மாடித்தோட்டம் இடுவதற்கு நம்மளுக்கு உண்டாகும் செலவு 4,000 ரூபாய் வரை நம்மளுக்கு செலவு கணக்கிடலாம். இதன் மூலம் வருடத்திற்கு 12,000 மதிப்புள்ள நல்ல சத்தான இயற்கை முறையில் உற்பத்தி செய்த காய்கறிகள் கிடைக்கும். இந்த மாடித்தோட்டத்தை பயிர் செய்து அனைவரும் நன்மை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.